2018 කාරක සභා යොක්තාව. ශීර්ෂය එකසිය විසි හය දෙසිය හත දෙසිය දානමේ දෙසිය දොලා දෙසිය දාතුන එකසිය තිස්සයි දෙසිය දානමේ එකසි අයටතුනු දෙසියයි දෙසි අට දෙසිය විසියයි සත් දෙසිය විසිත අධ්‍යාපන මාත්‍යන්සේ ක්‍රීඩා මාත්‍යන්සය අභ්‍යන්තර කටයුතු වයම සංවර්ධන සංස්ත්‍රික කටයුතු අමාත්‍යන්සේ සලකා බැලීම පුරභාග 10 සිට 12 30 දක්වා සහ අප්‍රභාග 1 සිට 7 30 දක්වා. ගරු ශ්‍රීධර මන්ත්‍රීතුමා කපහැරීමේද වාරිද පොයින්ට් අවෝඩ්
ඒකාන්ත විපක්ෂයේ මන්ත්‍රීවරු 55 දෙනා වෙනුවෙන් අපි ඔබතුමාගෙන් හා මහලේකම්ට ඔබතුමාගේ ඉල්ලීම පරිදි ලියලා දුන්නා කට් එක මූව් කරන්න වෙලාවක් දෙන්න කියලා. අද දක්වා කිසිම වෙලාවක් දුන්නේ නැහැ. ගරු මන්ත්‍රීතුමා හිටපු අධ්‍යාපන ඇමතිතුමාට දෙන්න එකඟ වුණා. මන්ත්‍රීතුමා දෙන්න
හොඳයි. විපක්ෂ නායකතුමා සමග
මෙහෙමද ඔබ සලකන්නේ?
විපක්ෂ
ඔබ දෙන නියෝගේ මෙහෙමද ඔබ සලකන්නේ?
හරි, අපි කතා බලන්න. හරි,
ගෞරව සභානායකවරුනි,
පොයින්ට් අවෝඩ්
ගරු කතානායකතුමනි, දැන් රවිරාජ් මන්ත්‍රීතුමා ඝාතනය වුණේ මහින්ද රාජපක්ෂ
සමගනේ.
ගෞරව සභානායකවරුනි, 2018 ஒதுக்கீட்டு சட்டமூல குழுநிலை விவாதத்தின் போது இன்றைய தினத்தில் 2017-11-23 வியாழக்கிழமை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அமைச்சுக்கள் மற்றும் அவற்றின் கீழ் உள்ள ஏனைய திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் என்பவற்றின் இலக்கங்கள் 126, 207, 209, 213, 236, 263, 263, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, 206, நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்தும் அனைத்து மீண்டு வரும் செலவினங்கள் மற்றும் மூலதன செலவினங்கள் என்பவற்றிலிருந்து 10 ரூபாவினை வெட்டிவிட வேண்டுமென நான் பேரணை முன்வைக்கின்றேன். அதனோடு இணைந்து இன்றைய கல்வி அமைச்சின் மீதான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலும் கல்வி அமைச்சுக்கூடாக இந்த வரவு செலவு திட்டத்திலே இலங்கையிலே 2018 வரவு செலவு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பிலே நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக ஒரு நாட்டினுடைய கல்வி என்பது அந்த நாட்டின் பல்வேறுபட்ட பொருளாதார சமூக இயல்பாக்க விடயங்களில் முக்கியத்துவம் செலுத்துகின்ற ஒரு அம்சமாகும். உலகத்தில் எந்த ஒரு நாடும் தன்னுடைய கல்வியை சரியாக தீர்மானித்ததன் அடிப்படையில் தான் வளர்ச்சியை கண்டிருக்கிறது. எந்த நாட்டிலேயும் அபிவிருத்தி பொருளாதாரம் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை என்பது ஒரு ஸ்திரமான கல்வியிலே தான் தங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உலகத்திலே பல்வேறு நாடுகள் பல கல்விக் கொள்கைகளை முன்வைத்திருக்கின்றன. அமெரிக்காவிலே அமெரிக்காவின் வளர்ச்சி பற்றிய கல்விக் கொள்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான்சானியா நாட்டிலே சனானா குஸ்மா அவர்களுடைய காலத்திலே ஒரு தரமான கல்விக் கொள்கை முன்வைக்கப்பட்டதனால் தான் தான்சானியா நாடு உலகத்திலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது. இந்தியாவிலே மகாத்மா காந்தியினுடைய கல்விக் கொள்கை அந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றது. இலங்கையிலே கண்ணங்கரா போன்றவர்கள் கல்வி பற்றி சிந்தித்திருந்தாலும் அந்த கல்விக் கொள்கை என்பது எல்லோருக்கும் ஒரு சரியான பாதையை இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல மக்களுடைய இன சௌன்யத்தை சரியாக கொண்டு சென்றிருக்கிறதா என்பதில் நாம் பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த 2018 கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் சற்று ஒரு 2 ஆண்டுகள் நீட்டி பார்க்க வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2015 நல்லாட்சி ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றதற்கு பிற்பாடு 2016 கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இந்த நாட்டிலே இருக்கின்ற 1000 பாடசாலைகள் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் 1000 பாடசாலைகள் திட்டத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் கொண்டு வரப்பட்ட பாடசாலைகளின் அபிவிருத்திகள் இன்றும் மந்தகதியிலேயே காணப்படுகின்றது. அதே போல மலையக பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் வளர்ச்சியும் கூட இன்றும் சரியான பயணத்தை தொடர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதற்கான நிதிகள் சரியாக வழங்கப்படவில்லை. இதனை விட இன்றும் 10,000-க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றன. 2,00,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இதிலே தமிழ் மொழி பேசுகின்ற பாடசாலைகள் 3,000-க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன. தமிழ் மொழி பேசுகின்ற ஆசிரியர்கள் 70,000-க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையிலும் கூட தமிழ் பேசுகின்ற பல்வேறுபட்ட துறை சார்ந்த ஆசிரியர்கள் இந்த நாட்டிலே இன்னும் நியமிக்கப்படவில்லை. அவர்களுடைய நியமனங்கள் இழுத்தடிக்கப்படுவதும் காலம் தாழ்த்தப்படுவதும் சரியான ஒரு கல்வியை அவர்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலை இந்த நாட்டிலே காணப்படுகிறது. இதற்காக பல தடவைகள் கல்வி அமைச்சோடு பேசப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே பல தடவைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த நன்மைகளும் இந்த நாட்டிலே நடந்ததாக தெரியவில்லை. மிக மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட கல்விக்கான அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அமைப்புகள் இருந்தும் கூட கல்வி அமைச்சினூடாக இவற்றை சரியாக கொண்டு செல்ல முடியவில்லை. குறிப்பாக பாடசாலைகளில் இருக்கின்ற சிற்றூழியர்கள், பாடசாலைகளில் இருக்கின்ற ஊழியர் விவரங்கள், பாடசாலைகளில் நியமிக்கப்படுகின்றவர்கள், வடக்கும் கிழக்கும் மலையகமும் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றது, பல்வேறுபட்ட வகைகளிலே நான் அண்மையிலே எனக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கல்வி அமைச்சரினால் வழங்கப்பட்ட நியமனங்கள் 2015 தொழிலாளர்களாக 500 பேரும், சுகாதார தொழிலாளிகளாக 200 பேரும், மற்றும் அமைய அடிப்படையில் 400 பேரும், மற்றும் தொழிலாளர்களாக 400 பேரும், மீண்டும் சுகாதார தொழிலாளர்களாக 110 பேருமாக 2015 நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2016 தொழிலாளர்களாக 200 பேர், சுகாதார தொழிலாளர்கள் 110 பேர். 2017 தொழிலாளர்கள் 300, சுகாதார தொழிலாளர்கள் 200, சமையலாளர்கள் 200, காவலாளிகள் 225, சாரதிகள் 75, அலுவலக உதவியாளர்கள் 50, மற்றும் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் இந்த 1,000 பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது வடக்கு கிழக்கிலே மலையகத்தில் இருக்கிற பாடசாலைகளில் இந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் யாரும் இதுவரை நியமனம் செய்யப்பட்டதாகவோ யாரிடமிருந்து நியமனங்கள் எதுவும் கோரப்பட்டதாகவோ எங்களுக்கு தெரியவில்லை. அதேபோல இந்த காலத்தில் 2017 மட்டும் 4,445 நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை விட தீபாவளியில் அன்று, கடந்த தீபாவளியில் அன்று கூட இந்த நாட்டிலே 850 பேருக்கு சிற்றூழியர் நியமனங்கள் அன்றைய தினம் ஒரு அரச விடுமுறையாக இருந்தும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை விட 2017-11-13 சிற்றூழியர் நியமனத்திற்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இன்று வரையும். ஆனால் இங்கே தமிழர்களும் வாழுகிறார்கள். இந்த தமிழர்கள் வாழுகின்ற சூழலில் எத்தனை தமிழர்களுக்கு இங்கே நியமனம் கிடைத்திருக்கிறது தமிழ் மொழி மூலமானவர்களுக்கு. குறிப்பாக தொல்பொருள் திணைக்களத்தில், கல்வி அமைச்சுக்கு கீழே வருகின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழே உள்ள வெற்றிடங்களில் தொழிலாளிகளாக 1,200 பேரும், காவலாளிகளாக 250 பேரும், ஒப்பந்த அடிப்படையில் பட்டதாரிகளாக நியமனம் 100 பேருக்கும் கடந்த 12-11-2017 இந்த திணைக்களத்தில் நேர்முக தேர்வு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இது யாருக்குமே வெளியில் தெரிவதில்லை. எந்த விண்ணப்பங்களும் கோரப்படுவதில்லை. இது ஒரு ஏன் இந்த ஒரு அடக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட விதத்திலே இவ்வாறான நியமனங்கள் ஏன் வழங்கப்பட வேண்டும்? கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களும் இந்த சபையில் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இராஜாங்க கல்வி அமைச்சரும் இருக்கிறார். ஆனால் 4,000-க்கும் மேற்பட்ட நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிற பொழுது தமிழ் பேசுகின்ற ஊழியர்கள், தமிழ் பேசுகின்ற தொழிலாளர்கள் ஏன் அந்த நியமனம் வழங்கப்படாமல் தடுக்கப்படுகிறார்கள்? குறிப்பாக நான் யாழ்ப்பாணத்திலே சென்ற வாரம் அறிந்தேன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி போன்ற பாடசாலைகளுக்கு சிங்கள மொழி பேசுகின்ற, தென்னிலங்கையில் இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் மற்றும் காவலாளிகள் இங்கே இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே 1,000-க்கணக்கானவர்கள் வேலை இல்லாமல் தெருவில் இருக்கிறார்கள். பல பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் வேலையில்லா பிரச்சனையை நீக்குகிறோம், நாங்கள் அங்கே இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு பயிற்சி வழங்குகிறோம், அதற்காக 25 மில்லியன் ஒதுக்குகிறோம் என்று வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இவ்வாறு முன்னாள் போராளிகளில் எத்தனை பேருக்கு இந்த அமைச்சினால் நியமனம் வழங்க முடிந்தது? அங்கு ஒரு தொழிற்சாலையை உருவாக்க முடியவில்லை, பாடசாலைகள் இருக்கிற நியமனங்கள் வெற்றிடங்களுக்கு நியமனம் வழங்க முடியவில்லை. இவையெல்லாம் காலத்தை இழுத்தடிக்கின்ற விடயங்களாக, எந்த நியமனங்களும் வழங்கப்படாமல் விடுகின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது. இப்பொழுதும் இந்த நாட்டிலே இவ்வாறு நடந்து கொள்வது ஒரு இனவாதத்தன்மையோடு இல்லையா? ஏன் இதை சிந்திக்கக்கூடாது? ஆகவே இது ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு சூழல். மிக முக்கியமாக கல்வி அமைச்சிலே 700-க்கும் மேல் உள்ள பணியாளர்கள் வேலை செய்கின்றார்கள். நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன், இலங்கையினுடைய கல்வி அமைச்சிலே 700-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிகின்றார்கள். இதிலே ஒரு 20 பேர் தான் தமிழர்கள் பணிபுரிகிறார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இருந்து வருகின்ற பல்வேறுபட்ட அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யாருடன் எந்த மொழியிலே பேசிக்கொள்வது, யா எவ்வாறு அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, அதற்கான பணியாளர்கள் இல்லை, அதற்கான உதவியாளர்கள் இல்லை. இதைவிட கடந்த 13-15 தேதிகளில் கூட இந்த சிற்றூழியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பது எந்த ஒரு தமிழ் பேசுகின்ற ஊழியருக்கும் வழங்கப்படாத நிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த இடத்திலே மிக மிக முக்கியமாக நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். அண்மைய காலங்களில் தொழிலாளர்கள் நியமனத்திலே வடக்கு மாகாணத்தில் 6 பேரும் மற்றும் சமையல் தொழிலாளர்கள் வடக்கு மாகாணத்தில் 3 பேரும், காவலாளர்கள் வடக்கு மாகாணத்தில் 3 பேரும், சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் வடக்கு மாகாணத்தில் 4 பேரும் தான் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல மத்திய மாகாணம் தொழிலாளர்கள் சாரதியாக 1 மத்திய மாகாணத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே 6 தொழிலாளர், கிழக்கு மாகாணத்திலே 3 தொழிலாளர்களும், கிழக்கு மாகாணத்திலே 3 சமையல் தொழிலாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 3 காவலாளிகளும், கிழக்கு மாகாணத்தில் 11 சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் மட்டுமே நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் இவ்வாறான ஒரு நியமனம் வழங்கல் என்பது இந்த மக்களை எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், ஏன் இந்த நாட்டிலே ஒரு சரியான வெளிப்படைத்தன்மை, எல்லோரையும் அணைத்து செல்லுகின்ற சூழல் உருவாக்கப்படாமல், இவ்வாறான தொழிலாளர்களை ஒருமுகப்படுத்தாமல், இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வழங்காமல், காலத்தை இழுத்தடிக்கின்ற சூழலை ஏன் மேற்கொள்கிறார்கள்? எத்தனையோ நியமனங்கள், குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை, கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை, அங்கே 18 காவலாளிகளும் அலுவலக உதவியாளர்கள் அங்கே இருக்கின்ற ஏனைய தொழிலாளர்களுக்கு அங்கே இடைவெளிகள் வேக்கன் காணப்படுகின்றது. இதே போல தான் முழங்காவில் மத்திய மகாவித்தியாலயத்திலும் காணப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த நியமனங்களும் இந்த 2 பாடசாலைகளுக்கும் வழங்கப்படவில்லை. ஒரு அரசியல் நியமனமாக இவை வழங்கப்படுவதனால் கூடுதலாக குருநாகல் கொளியாப்பட்டியைச் சேர்ந்தவர்கள்தான் பல்வேறுபட்ட இடங்களுக்கும் தங்களுடைய நியமனம் பெற்று வருகிறார்கள். இது மிக அபாயகரமானது. தயவுசெய்து கௌரவ சபாநாயகர் அவர்களை நாங்கள் இந்த சபையினூடாக ஒன்றை கேட்பது, ஒரு நாட்டிலே சம உரிமை இருக்க வேண்டும், நாட்டிலே சமத்துவ தன்மை இருக்க வேண்டும், அந்த இன விகிதாசார அடிப்படையிலாவது இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இவை யாதும் செய்யப்படவில்லை. ஆனால் கல்விக்கு நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது கல்வியினுடைய நிதி யாரை சென்றடைகிறது, இது யாருக்காக வழங்கப்படுகிறது, எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, இந்த விடயங்கள் மிக முக்கியமாக கருத்தில் எடுக்கப்பட வேண்டும். மிக மிக முக்கியமாக நான் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று இலங்கையிலே எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லாத ஒரு நிலைமை கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணப்படுகின்றது. சிஎஸ்டி சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்று சொல்லப்படுகிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர், ஒரு இராணுவ பிரிவினால் முன்பள்ளிகள் நடத்தப்படுகிறது. இந்த முன்பள்ளிகளை இந்த இராணுவத்தினர் நடத்துவது நியாயமானதா? எத்தனை தடவைகள் இந்த சபையிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த சபையிலே நான் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறேன், இவ்வாறு இந்த சிவில் செக்யூரிட்டி டிவிஷனை சேர்ந்தவர்கள் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறார்கள், இதனால் பல அபாயகரமான சூழல்கள் இந்த மண்ணிலே காணப்படுகிறது போன்ற விடயங்களெல்லாம் நாங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதெல்லாம் அதனை ஒரு துளி கூட இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்ததாக இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களை நான் உங்களுடைய பார்வைக்காக தருகிறேன். இங்கே பாருங்கள், இது முன்வள்ளி சிறார்கள், 3 வயசும் 4 வயசு குழந்தைகள், இவர்களுடைய முதுகிலே சிஎஸ்டி என்று சிவில் செக்யூரிட்டி டிவிஷன், இந்த இராணுவத்தினுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட உடுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த பெற்றோர்களிடம் இங்கே பாருங்கள், அவருடைய முன்னுடைய பொக்கெட் பக்கத்திலே அந்த இராணுவ சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது கிளிநொச்சி முல்லைத்தீவிலே 700 பாடசாலைகளில் இராணுவத்தினரால் செய்யப்படுகின்றது. இது ஒரு இந்த நாட்டினுடைய நியாயமானதா? சிந்தியுங்கள், ஏன் இவ்வாறு இராணுவம் நடத்த வேண்டும், ஏன் அதிலும் கிளிநொச்சி முல்லைத்தீவில் மட்டும் செய்ய வேண்டும்? இது ஒரு மிக அபாயகரமானது. நான் தயவுசெய்து இதனை என்னுடைய சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். காரணம், நீங்கள் இதனை கவனத்தில் எடுங்கள், இதனை நிறுத்துங்கள். இதற்காக வடக்கு மாகாண சபையிலே தீர்மானம் கூட கொண்டு வந்திருந்தார்கள். வடக்கு மாகாண சபையிலே கடந்த 2016 June 23 சிஎஸ்டி முன்பள்ளிகளை விட்டு இராணுவம் வெளியேற வேண்டும் என்று வடக்கு மாகாண சபையில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அடுத்த நாள் 24 வலம்புரி பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. அதே போல 2016 அதே 23 கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை சிவில் பாதுகாப்பு பிரிவின் கீழ் முன்பள்ளிகள் எதிராக வடக்கு மாகாண சபையில் தீர்மானம் என தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருந்தது 24. அதே போல உதயன் பத்திரிகையும் 24 முன்பள்ளிகள் அனைத்தையும் விடுவிக்க வேண்டும் இராணுவம் தீர்மானம் நிறைவேற்றியது வடக்கு மாகாண சபை. இவ்வாறெல்லாம் இந்த செய்திகளை வடக்கு மாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றியும் வடக்கு மாகாண சபையினுடைய தீர்மானங்களை இவையும் ஆளுநர் கவனத்தில் எடுக்கவில்லை. நான் இங்கே பார்க்கிறேன், ஒரு தேசிய கொடி ஏற்றாத விடயம் ஒன்றை பிரமாண்டமாக புண்ணுக்கு வைக்கப்பட்டு அதற்கு சட்டமா அதிபருடைய ஆலோசனைகளுக்காக எல்லாம் ஒரு அரசியல்வாதியாக செயல்படுகின்ற வடக்கு மாகாண ஆளுநர் ஓடி திரிகிறார். ஆனால் 2016 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் எடுக்கப்பட்ட தீர்மானம் இன்றும் கிடப்பிலே கிடக்கிறது. இந்த முன்பள்ளிகள் இன்னும் வடக்கு மாகாண சபையிடம் ஒப்படைக்கப்படவில்லை. கேட்டால் கல்வி அதிகாரம் வடக்கு மாகாண சபையிடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ கல்வி அதிகாரம் வடக்கு மாகாண சபையிடம் இருக்கிறது என்றால் இந்த முன்பள்ளிகளை யார் நடத்துவது? ஏன் இராணுவம் நடத்த வேண்டும்? இராணுவ சீருடைகளோடும் சின்னங்களோடும் இப்பொழுதும் கூட கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி சிறுவர் தினத்தை இராணுவ படை பட்டாளங்களோடு கிளிநொச்சியிலே இராணுவம் செய்தார்கள். இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் அந்த மக்கள் சிறுவர்கள் புகுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனை நான் நேற்றைய வீரகேசரி பத்திரிகையிலே நேற்றைய தினம் 22ஆம் தேதி நேற்றைய தினம் வந்த வீரகேசரி பத்திரிகை இதிலே யாழ்ப்பாண வலயத்தினுடைய கல்வி பணிப்பாளர் தெய்வேந்தர் ராஜா அவர்கள் சொன்ன விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உண்மை பேச கற்றுக் கொடுப்பதற்கு உகந்த இடம் ஆரம்ப பாடசாலைகளே. வலய கல்வி பணிப்பாளர் நானா தெய்வேந்தர் ராஜா, பிஞ்சு மனங்களில் உண்மை பேச கற்றுக் கொடுப்பதற்கு உகந்த இடம் ஆரம்ப பாடசாலைகளே. இங்கு கல்வி பயிலும் பிள்ளைகளுக்கு உண்மை உரைப்பதற்கும் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது என்ற மனப்பாங்கினை உருவாக்குவதற்கும் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் வழிகாட்ட வேண்டும் என யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளர் நானா தெய்வேந்தர் ராஜா தெரிவித்தார் என நேற்றைய வீரகேசரி பத்திரிகையிலே செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆனால்
கரு கதாநாயகத்துமணி அத்தவசியமா மே அத தியன்னே அத்தியாபன அமாத்தியான்சி அத்துலு தவத் அதால அமாத்தியான்சி கீபேக வைசேஷிய දැන් මෙතුමාමේ සෑහෙන වෙලාවක් කතා කරන්නේ පෙරපාසල් අධ්‍යාපනය පිළිබඳව. ඒ ළමා කාන්තහා ළමා කටයුතු අමාත්‍යාංශයේ අර්ථය තියෙන එකක්. ඉතින් මෙතන කාලිනාස්ති කිරීමේ වැඩක් නැහැ ගරු කතානායක එතුමනි. මෙතුමා අදාළ නැති දේවල් කතා කරන්නේ. ඊට අමතරව ගරු කතානායක
ගෞරව සභානායකවරුනේ
නෑ නෑ මට පිළිතුරක් දෙන්න දෙන්න. ඊට අමතරව දැන් මෙතුමා ආරම්භයේදීම බොහොම වැරදි තොරතුරු වගේක් මෙතන කිව්වා. මට යුතුයකමක් තියෙනවා විෂය බාර අමාත්‍යවරුන්ට පැහැදිලි කරන්න. දැන් මෙතුමා අත් වශයෙන්ම මේ වැදගත් විවාදේ පැය කිහිපයකට සීමා වෙලා තියෙන එකේදී මෙතුමාට තිබුණේ කතා කරන්න මේ අධ්‍යාපනයේ කිසිම වැදගත් දෙයක් නෙමේ කතා කරේ අර සනීපාරක්ෂක කම්කරුවෝ ගැන ටිකක්. එතකොට ඒකත් දුන්න තොරතුරු සම්පූර්ණයෙන් වැරදි. මම මීට ඉස්සෙල්ලත් පාර්ලිමේන්තුවේ උතුරු නැගෙනහිර සහ දෙමළ පාසල් වලට ඒ කම්කරුවන් දැමීම පිළිබඳ වාර්තාවක් දීලා තියෙනවා. මට මතක හැටියට 200 ගාණක් අපි දාලා තිබුණා. මම මේක සභාගත කරලා තියෙනවා. මම ඒක තවතුරටත් තොරතුරු මේ ඔබතුමාට දෙන්නම්. නමුත් මේ ඔබතුමා කතා කරන්නේ මේ අපේ අමාත්‍යාංශයේ වැරිශීෂ්‍ය නෙමේ. කාන්තහා ළමා කටයුතු අමාත්‍යාංශයේ වැරිශීෂ්‍ය. ඉස්සෙල්ලා මෙතනට එන්න ඉස්සෙල්ලා ඔබතුමා දැනගෙන ඉන්න ඕනේ ඔය කවුරු හරි දෙන වැරදි තොරතුරු ගන්න ඉස්සෙල්ලා තහවුරු කරගන්න මොන අමාත්‍යාංශ
Honorable member, so of course if it's not relevant, there's no, you're not no point in talking on, but he can't reply. It should be the children.
கல்வி முன்பள்ளி கல்வி என்பது இந்த நாட்டினுடைய சிறுவரோடு சம்பந்தப்பட்டது அல்லது கல்வியோடு சம்பந்தப்பட்டது. முன்பள்ளி கல்வி யாருக்குள்ளே இருக்கிறது? சிறுவர் விவகார அமைச்சுக்குள்ளே சம்பந்தப்பட்டதா? முன்பள்ளி என்கிறது கல்வி. 3 வயசிலிருந்து 5 வயது வரை குழந்தை கல்விக்கு பாடசாலை முன்பள்ளிகளுக்கு செல்கிறது. அது கல்வியோடு சம்பந்தப்பட்டது, சிறுவரோடு
சம்பந்தப்பட்டது.
இது கல்விக்குள் வருகின்ற ஒரு தலைப்புக்குள் தான் நான் இதனை
சொல்லுகிறேன்.
இல்லனவா ඒක පෙර පාසල් කාන්තහා ළමා කටයුතු දවසේ කතා කරන්න
ඕනේ. ඒක
අපි එක්ක කතා කරලා වැඩක් නැහැ.
ඔව් ගෝ ඉට් යා ප්ලීස්. Anything related to the
முன்பள்ளிகளை சிறுவர் விவகார அமைச்சுக்குள் இருப்பதென்றால் நீங்கள் அதனை கெசட் பண்ணி முதலே வெளியிடுங்கள். ஏனென்றால் முன்பள்ளிகளை நடத்த வேண்டியது ஒரு வடக்கு மாகாண சபை கல்வி அமைச்சு நடத்துகின்ற விடயம். அதனை நீங்கள் கல்வி அமைச்சுக்கு தெரியாதென்றால் ஏன் அப்போ இராணுவம் நடத்த வேண்டும்? அதற்கு ஏன் அந்த பதில் தரவில்லை அவர்? ஆகவே நான் இதிலே குறிப்பிடுவது நான் சரியான உண்மைகளைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். இந்த நாட்டில் இருக்கின்ற நாங்கள் நல்லிணக்கம் பேசிக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சில விடயங்களுக்காக வாக்களித்திருந்தோம். வாக்களித்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு எதிராகத்தானே பல பணிகளை ஆற்றுகிறீர்கள், இந்த மக்களுக்கு எதிராகத்தானே செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன்,
ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை ஏற்கனவே இந்த பிரச்சனை முன்னோர்களும் பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த முன்பள்ளி அனைத்துமே சிறுவர் விவகார அமைச்சுக்கு கீழே வருகின்றது. அடுத்ததாக பிரதேச சபைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. பிரதேச சபைக்கு உட்பட்டது 6 வயசுக்கு பிறகு உள்ள குழந்தைகள் தான் கல்வி அமைச்சுக்கு சம்பந்தமான பிள்ளைகளாக உறுதிப்படுத்தப்படுகின்றது.
கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இது பிரதேச சபைகள் என்று சொல்லி பிரதேச சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதனை இராணுவத்திடமிருந்து பறித்து நடத்துவதற்கு. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது.
எல்லா பாடசாலைகளுக்கும் இவ்வாறு தான் விதி. உங்கள் பகுதியில்
என்னுடைய நேரத்தை நீங்கள் ரெண்டு பேரும் எடுப்பதனால் நான் சொல்ல முடிய வந்த விஷயங்களை சொல்ல முடியாது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன் என்றால், பிரதேச சபைகள் முன்பள்ளிகளை நடத்துவதென்றால் பிரதேச சபைகளுக்கு இராணுவத்திடம் இருந்து முன்பள்ளிகளை நடத்த வேண்டாம் என்று சொல்லுகிற அதிகாரமே இல்லாமல் இருக்கிறார்கள். பிரதேச சபைகளிடம் பணம் இல்லை அவர்களின் முன்பள்ளிகளை நடத்துவதற்கு. வடக்கு மாகாண சபைகள், அந்தந்த மாகாண சபைகள் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகின்றார்கள். மாகாண சபையிடம் இருக்கிற அதிகாரத்தை பறித்து வேறு வேறு நிறுவனங்கள் செய்யக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக இந்த கல்வி நிர்வாக சேவை, கல்வி நிர்வாக சேவையிலே அண்மையிலே நியமனங்கள் வழங்கப்பட்டது. கல்வி நிர்வாக சேவையில் வழங்கப்பட்ட நியமனங்களில் ஒரு தொகுதியினர் தகுதி இருந்தும் அவர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் நேர்முக தேர்வுக்கு வந்த பிற்பாடும் கூட இன்னும் வடக்கு கிழக்கிலே அதற்கான வெற்றிடங்கள் இருக்கிற சூழலில்
கரு கதாநாயகத்துமணி மம கரு மந்திரித்துமாகும் இல்லா ஹிட்ரா மே வகையே பட்டபால் பொறும் மெத்தனை அவில கியாண்டுப்பா தம் மெத்துமா கியடவா அத்தியாபட பரிபாலன சேவைய பந்தவாகனி மொழதி ஏ சுதுசுகம் நத்தி ஆகிட்டு துண்ணாள் மம உபத்துமாட கியனவா
தயவு செய்து என்னை நீங்கள் பேச விட வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அப்படி என்றால் நான் பேசுகின்ற விஷயம் சிங்களத்திலே தவறாக மொழிமையேற்கப்படுகிறது. நான் இங்கு தகுதி இல்லாத யாருக்கும் கல்வி நிர்வாக நியமனம் வழங்கப்பட்டதான் அதில் குறிப்பிடவில்லை. தமிழ் தெரிந்த அமைச்சர்கள் இருக்கிறீர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். நான் சொன்னது ஒரு தொகுதியினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய தொகுதியினர் நியமனத்துக்கு வந்து இன்னும் வழங்கப்படவில்லை. நான் இங்கு யாருக்கும் தகுதி இல்லாதவருக்கு வழங்கப்படவில்லை என்று நான் சொல்லவில்லை. தயவு செய்து சிங்கள மொழியை சரியாக மொழிபெயருங்கள். அப்படி என்றால் நீங்கள் பிழையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிழையாக நீங்கள் இந்த சபையை வழிநடத்தாதீர்கள். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு சொல்லுகிற உரித்து இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் மறுப்பது நியாயமற்றதும் ஜனநாயகமற்றது என்பதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக கல்வி நிர்வாக சேவையிலே தகுதியுள்ளவர்கள், பூரண தகுதியுள்ளவர்கள் தான் நியமனங்களுக்கு அவர்கள் பரீட்சை எழுதி சித்தி பெற்று நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டார்கள். வடக்கு கிழக்கு மலையகத்திலே இன்னும் தமிழ் வெற்றிடங்கள் நிறைய இருக்கிற பொழுது அந்த தமிழ் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் நியமனம் வழங்கப்படாமல் காலம் இழுத்தடிக்கப்படுகிறது. என்ன காரணம் இதற்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே? ஏன் அவர்களுக்கு இந்த காலத்தை இழுத்தடிக்கப்பட வேண்டும்? பொதுச்சேவையான குழுவுக்கு போனால் சொல்கிறார்கள் கல்வி அமைச்சு தான் அதற்கு காரணம் என்கிறார்கள். கல்வி அமைச்சுக்கு போனால் சொல்கிறார்கள் அது பொதுச்சேவையான குழு தான் காரணம் என்று. இவ்வாறு ஒவ்வொரு தரையிலே ஒவ்வொருத்தரும் தங்கட பாட்டிலே ஒவ்வொருத்தர் மீதும் குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அதற்கான சரியான நீதியை தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதே போல இந்த நாட்டில் இருக்கின்ற மிகை ஊழியர்கள் என்கிற அதிபர்களுக்கு பரீட்சை நடத்தப்பட்டது. அதிபர்களுக்கு பரீட்சை நடத்தி நியமனம் வழங்கப்பட்டது. இவ்வாறு நியமனம் வழங்கப்பட்ட பிற்பாடு நாடு தழுவிய ரீதியிலே 2000 மேற்பட்ட அதிபர்கள் மிகை ஊழியர் என்ற பெயரிலே சம்பள ஏற்றமும் இல்லை, அவர்களுக்கு பதவி உயர்வும் இல்லை, பாடசாலைகளிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களுடைய நியமனம் என்ன நடக்கப் போகிறோம்? இந்த நாட்டிலே எந்த சம்பள ஏற்றமும் இல்லாமல் பதவி உயர்வும் இல்லாமல் உங்களுக்கு கிரேட் 3 அதிபர் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது உங்களுக்கு கிரேட் 2 நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற நிலையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர்களை நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நான் கல்வி விடயங்களில் எதுவும் தெரியாமல் பேசவில்லை. 20 ஆசிரியராக அதிபராக நான் ஒரு பணிபுரிந்தவன். கல்வித்துறை சார்ந்த பல அனுபவங்களை கொண்டவன் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த கல்வி விடயங்களை இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த மிகை ஊழியர்கள் என்கிற அதிபர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும். இது நான் கேட்பது தனிய வடகிழக்கு அல்ல, மலையகத்தில் இருக்கிறவர்களை அல்ல, தமிழ் பேசுகின்றவர்களை மட்டும் நான் கேட்கவில்லை. இந்த நாடு பூராக இருக்கின்ற 2000 மேற்பட்ட மிகை ஊழியர் என்ற அடிப்படையிலே வைத்திருக்கின்ற அதிபர்களுக்கான ஒரு நிரந்தரமான நியமனம், அவர்களுக்கான நிரந்தரமான பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதே போலதான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த தொண்டர் ஆசிரியர்கள், தொண்டர் ஆசிரியர்கள் நியமனத்தை சாதாரணமாக பாருங்கள். இவ்வளவு காலம் அவர்கள் கவர்னருடைய காலிலே விழுந்தார்கள், போகின்ற அரசியல்வாதிகளிடமெல்லாம் விழுகிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். எத்தனை 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்றார்கள். அவர்களுடைய பாடசாலை சம்பவத்திரட்டிலே அவருடைய பதவி இல்லை என்ற காரணத்திற்காக 600க்கும் மேற்பட்டவருடைய பெயர்கள் இன்னும் ஒதுக்கி வைத்திருக்கப்படுகின்றது. 184 பேருக்கு நியமனம் தரலாம், மிகுதி பேருக்கு இல்லை என்று காலம் இழுத்தடிக்கப்படுகிறது. இது ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் நடைபெற வேண்டிய விடியம். இவ்வளவு காலமும் நேர்முக தேர்வு நடத்தி தகுதி பார்க்கப்பட்டு அவர்களுக்கான நியமனம் வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த நியமனத்தை வழங்குவது தானே பொருத்தமானது. ஏன் இவ்வளவு காலம் செல்ல வேண்டும்? இதனை செய்வது அதனால் எத்தனை தொண்டராசிகள் தங்களுடைய வயதை மீறியிருக்கிறார்கள், குடும்பங்களை விட்டு தங்களுடைய நிலையிலே தாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே,
අපිට දෙනවනම් හොඳයි. මොකද විනාඩි 15යි හයාම ආට මගේ කතාව තියෙන්නේ. එතකොට විනාඩි 15 අඩු වෙලා ඉදී විනාඩි 10ක්වත්
කිදින්නේ. මොකක් හරි වැඩි ගන්න වෙනවා හදාගන්නනේ.
ගරු කතා නැතිව කෙටියෙන් මම මෙතුමා කියප එකට විනාඩි තප්පර ගාණෙන් කියන්න. අපි අර මෙතුමා කිව්වා මේ වතු පාසල් වලට ගුරුවරුන් ලබා දීමේදී අපි වතු පාසල් වලට 2015 2216ක් පත්වීම් දීලා තියෙනවා. 2015 2016 456යි ඒ වගේම 2016 17 132යි. ඊට අමතරව ගරු කතා නායකතුමනි අර මේ මේ මෙතුමා අර ගුරු සහායකයෝ ගන්න ප්‍රශ්නේ කිව්වා. ඒකට සුදුසුකම් තිබුණේ නැහැ. PS එකෙන් අවසරය දුන්නේ නැහැ. නමුත් කැබිනට් පත්‍රිකාවක් යොමු කරලා තියෙනවා. ඒගොල්ලන් ගන්න. මොකද ඒ ගුරු හිඟය නිසා අපි සුදුසුකම් නොතකා අපි යන තත්ත්වෙට අපි කැබිනට්
කෞරව සභානායකර් අවර්ගලේ என்னுடைய நேரத்தை
அவருடைய பிரச்சனை நீங்க வடக்குல இருக்கிற தொண்டராசிரியர்களை பத்தி தானே
பேசுறீங்க. அவர் மொழி மாற்றத்தை அவர் சரியாக விளங்கிக் கொள்றார் இல்ல. கௌரவ சபாநாயகர் அவர்களே, சிங்களத்திலே இந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற மொழி மாற்றத்தை அவர் பிழையாக விளங்கிக் கொள்கிறார். நான் சொல்லுவது தொண்டராசிரியரை, அவர் கதைப்பது உதவி ஆசிரியரை. இப்படி இருந்தால் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு வரும்? நான் சோறு கேட்கிற பொழுது ஐஸ்கிரீம் பற்றி அவர் கதைக்கலாமா? அவர் முதல் விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நடக்கின்ற மொழி மாற்றம் தான் பிரச்சனையாக இருக்கிறதா? அப்படி என்றால் நான் சொல்லுவது தயவு செய்து என்னை பேச விடுங்கள், நான் பேசுவதற்கு விடுங்கள். முதலாவது இந்த இந்த சபையிலே நான் கேட்பது தொண்டராசியுடைய பிரச்சனை. இவ்வளவு காலமும் இழுபடுகின்ற தொண்டராசியுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏன் எட்டப்படவில்லை என்பதைத்தான் நான் பேசுகிறேன். ஆகவே மிக முக்கியமாக நான் நேற்றைய தினம் இந்த கொழும்பு தமிழ்ச் சங்கம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய கல்வி தொடர்பாக, அதிலும் தமிழ் மொழி பேசுகின்றவர்களுடைய கல்வி தொடர்பாக ஒரு ஆய்வை கொழும்பு தமிழ்ச் சங்கம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதிலே நான் சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக கல்வி அமைச்சிலே ஒரு பணி கொள்கை திட்டமிடல் என்கிற ஒரு செயலாற்றுகை இருக்கிறது. இந்த பணி கொள்கை திட்டமிடல் என்கிற செயலாற்றல் பிரிவிலே 11 பிரிவுகள் இருக்கின்றன. இங்கு ஒரே ஒரு தமிழ் அதிகாரி மட்டுமே இருக்கிறார், வேறு தமிழர்கள் இல்லை. இதனால் கல்வியிலே எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அதேபோல மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் 4 கிளைகளை கொண்ட கல்வி சேவைகள் மற்றும் தாபன பிரிவில் எந்த ஒரு தமிழ் அதிகாரியும் இல்லை. 3 கிளைகளை கொண்ட வளங்கள் மற்றும் நிர்மாண பிரிவில் ஒரு தமிழரே உள்ளார். 13 கிளைகளை கொண்ட பாடசாலை செயல்பாட்டு பிரிவில் 7 தமிழ் அதிகாரிகளே உள்ளனர். அரச கர்ம மொழிகளாக சிங்களமும் தமிழும் இருந்த போதிலும் கல்வி அமைச்சின் சகல கடிதங்களும் சிங்கள மொழியில் மட்டுமே கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றது. இது என்ன? இந்த நான் எனக்கு கூட நேற்றைய தினம் ஒரு கடிதம் சிங்கள மொழியில் மட்டும்தான் வந்திருக்கிறது. நேற்று யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியிலே நேர்முக தேர்வுக்காக கடிதம் சென்றிருக்கிறது 4 பேருக்கு, தனி சிங்களத்திலே சென்றிருக்கிறது. எவ்வாறு அந்த சாமானிய ஒரு கிராமத்து மாணவன் அந்த மொழியை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அதேபோல கல்வி அமைச்சின் தீர்மானங்களை மேற்கொள்ளும் பணியின் போது சிங்கள பணியாளர்களோடு மட்டுமே கலந்தாலோசனை நடைபெறுகின்றது. நாட்டில் உள்ள அதிபர்கள் வரவழைக்கப்பட்டு கூட்டங்கள் நடத்தப்படும் போது அவை சிங்கள மொழியில் மட்டுமே நடத்தப்படுகின்றன. எவ்வாறு அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்? கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் மீப்பே பாதுக்க மீப்பேயில் இருக்கின்ற தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ நிறுவனத்தில் பட்டப்பின் கல்வி முகாமைத்துவ டிப்ளமாவை முடித்த ஒரு அதிபர் நான். ஒரு அதிபர்களுக்காக வழங்கப்படுகின்ற வன்னியர் ஸ்டடீஸ் கொண்ட ஒரு முகாமைத்துவ டிப்ளமா ஸ்டடி லீவிலே நான் படித்திருந்தேன். அவ்வாறான முகாமைத்துவத்துக்கு கோரப்பட்ட பொழுது, விண்ணப்பம் கோரப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது இது ஆங்கில மொழி மூலம் நடைபெறும் என்றுதான். ஆனால் எந்த வகுப்புகளுமே சிங்களத்தில் தான் நடைபெற்றது. நாங்கள் 4 தமிழர்கள் தான் அதில் இருந்தோம். ஆனால் இருந்த சிங்கள நண்பர்களோடு பேசி அவர்களிடம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தான் நான் அந்த கல்வியை கற்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இங்கே நாங்கள் பேசுவது ஒன்று, அதிகாரிகளிடம் நடப்பது வேறொன்று. இதுதான் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கு காரணம். இதனை சரியாக யாரும் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. நாங்கள் அரசியல் பேசுகிறோம், பாராளுமன்றத்தில் சொல்லுகிறோம், அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். ஆனால் ஒரு விடயத்திற்காக நாங்கள் போகிற பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், சாதாரணமான பல விடயங்கள் அவ்வாறு தான் நடக்கின்றன. இந்த விடயத்தை தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். மிக மிக முக்கியமாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இந்த தேசிய கல்வி நிர்வாகம், தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு தேசிய கல்வி நிர்வாகம் என்பது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து கல்வி சார்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்ல வேண்டியது. நான் பல தடவை இந்த சபையிலே கேட்டிருக்கிறேன், தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய ஒரு கிளையை நீங்கள் மாங்குளத்திலே நிறுவுங்கள், வடக்கு கிழக்குக்கு மத்தியமாக மாங்குளத்திலே நிறுவி அந்த ஆங்கில மொழி மூலம் இங்காலே நடக்கின்ற அந்த செயல்நெறிகளை, கற்கை நெறிகளை அங்கேயும் செய்தால் கல்வியை நாங்கள் இந்த நாட்டிலே சமனாக வளர்த்து செல்வதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கும் அல்லவா? இதனை நான் பல தடவைகள் இங்கே கேட்டேன், ஆனால் இதற்கான எந்த பதில்களும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. குறிப்பாக நான் குறிப்பிட விரும்புகிற இந்த என்ஐ என்கிற நேஷனல் இன்ஸ்டியூஷன், இதனுடைய மிக முக்கியமாக தேசிய கல்வி நிர்வாகமானது தேசிய கல்வி நிர்வாக பேரவையினால் என்ஐ கவுன்சில் கொண்டு நடத்தப்படுகிறது. கல்வி அமைச்சின் செயலாளரின் தலைமையில் இயங்கும் பேரவை 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. தற்போதைய பேரவையில் தமிழ் மொழி பேசுகின்ற இனங்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு யாரும் இல்லை. இது உண்மையானது. 8 பேர் இருக்கிறார்கள் இந்த கவுன்சிலில், என்ஐயினுடைய கவுன்சிலில் 8 பேர் இருக்கிறார்கள், நான் பொய் சொல்லவில்லை. இதிலே தமிழ் மொழி பேசுகின்ற யாராவது ஒருவர் இல்லை. எவ்வாறு தமிழ் கல்வி வளரும்? இந்த நாட்டில் எவ்வாறு தமிழுக்கும் சிங்களத்துக்கும் சம உரிமை இருக்கும்? எவ்வாறு நல்லிணக்கம் பெற முடியும்? அதே போல நீங்கள் பாருங்கள், 6 பிரதி பணிப்பாளர் நாயகங்கள் இருந்தபோதும், இந்த தேசிய கல்வி நிறுவனத்தில் 6 பிரதி பணிப்பாளர் நாயகங்கள் இருந்தபோதும் அவர்களில் எவரும் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் இல்லை. தற்போது கடமையாற்றும் சுமார் 18 பணிப்பாளர்களில் எவருமே தமிழ் பேசுகின்றவர்கள் இல்லை. மொழிகள் மானுடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தில் 6 பணியாளர்கள், 25 விரிவுரையாளர்களும், 20 ஏனைய கல்விசார் பணியாளர்களும் பணிபுரிகின்றனர். இவர்களில் 6 பேர் மாத்திரமே தமிழர்கள். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பவியல் பீடத்தில் 5 பணிப்பாளர்களில் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் யாரும் இல்லை. ஆசிரிய கல்வி மற்றும் மாற்றீட்டு கல்வி பீடத்தில் உள்ள 3 பணிப்பாளர்களில் தமிழ் பேசுகின்றவர்கள் யாரும் இல்லை. ஆய்வு மற்றும் திட்டமிடல் பீடத்தில் உள்ள 2 பணிப்பாளர்களில் யாரும் தமிழராக காணப்படவில்லை. கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தில் 5 கல்விசார் பணியாளரும் 10 கல்வி சாரா பணியாளரும் இருக்கிறார்கள், எந்த தமிழரும் இல்லை. நிர்வாகம், நிதி மற்றும் உதவி சேவைகள் பீடத்தில் 100 பேர் பணிபுரிகின்றனர், யாரும் இல்லை. ஆங்கிலம், இலத்திரனியல், விரிவாக்கம், வழிகாட்டல், இதிலே யாரும் இல்லை. இதுதான் நிலைமை. இந்த நிலைமையிலே நான் இதை குறிப்பிட விரும்புகிறபோது நான் நினைக்கிறேன் கல்வி அமைச்சருக்கு அது கோபமாக இருக்கும். அவர்தான் கலாச்சாரத்துக்கு பொறுப்பானவர். நான் கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதினேன், யாழ்ப்பாண கல்வியியல் கல்லூரியிலே சங்கிலியம்மனனுடைய சிலையை அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள். அவர்கள் விண்ணப்பித்தார்கள், இதுவரை எந்த அனுமதியும் கிடைக்கவில்லை. தமிழர்களுடைய தொல்பொருட்கள் அடையாளங்கள் அளிக்கப்படுகின்றன. குறிப்பாக திருவோணமலை திருமங்கலாய் காட்டுப்பகுதியில் அழிவடைந்த சிவன் ஆலயத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பேராசிரியர் புஷ்பரட்னம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர் தொல்லியல் இணைப்பாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கின்றவர். இதனை நான் இந்த சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். தயவுசெய்து இதனை கன்சார்ட்டில் சேர்த்துக் கொள்ளுமாறு நான் உங்களை சபாநாயகர்களை விநயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக இந்த இவ்வாறான ஒரு சூழலை நான் இந்த இடத்துல ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், மிக மிக முக்கியமாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று இந்த கொடி பிரச்சனை என்று சொல்கிறார்கள், தேசிய கொடியை ஏற்க மறுக்கிறார்கள், ஏற்கிறார்கள் இல்லை என்கிற பிரச்சனை பேசப்படுகிறது. இந்த கொடி ஏன் ஏனையவர்களை அணைத்து செல்லவில்லை, தமிழர்களையும் ஏன் கொண்டு செல்லவில்லை? இதுவும் இந்த கல்வி கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது கொடி. ஆனால் ஏன் இவ்வளவு காலமும், 70 ஆண்டுகள் இந்த தேசிய கொடி இந்த நாட்டிலே வாழுகிற தமிழர்களை தன்னோடு அரவணைத்து ஏன் செல்லவில்லை? வாழேந்திய சிங்கம் என்பது போல்தான் அது இருக்கிறது. அப்போ தன்மானம் உள்ள ஒரு தமிழன் அந்த வாழேந்திய சிங்கக்கொடிக்கு எதிராக அவன் எதிர்மனப்பாங்கோடு பார்க்கிறான். மிக முக்கியமாக பாருங்கள், ஆனகிரவு, கேப்பாப்பிலவு, கிளிநொச்சி, தட்டுவங்கொட்டியிலே இராணுவ வெற்றி சின்னங்களை வைத்திருக்கிறார்கள். அதனை கட்டாயப்படுத்தி வணங்குகின்றார்கள். இங்கே தேசிய கொடியை கட்டாயப்படுத்தி ஏற்றுகின்றார்கள். ஒரு தேசிய கொடி என்பது, நான் சிங்கள தேசிய இனத்தை மதிக்கிற ஒருவன், நான் அந்த சகோதர இனத்தை மதிக்கிறேன், உங்களுடைய கொடியை நான் மதிக்கிறேன். ஆனால் அதை அணைத்து செல்லுகின்ற கொடியாக அல்லவா இருக்க வேண்டும், கட்டாயப்படுத்துகின்ற கொடியாக அது இருக்கலாமா? ஏன் அப்படி அவ்வாறு பார்க்கிறார்கள்? 1960களில் திருவோணமலையிலே மணிக்கூட்டு கோபுரத்திலே இருந்த தேசிய கொடியை நடராஜன் என்கிற, அவரை ஒற்றைக்கண் நடராஜன் என்றும் சொல்வார்கள், அவர் அந்த கொடியை இறக்குவதற்காக ஏறினார்.
ஏறி அவர் கொடியை இறக்கிற பொழுது இராணுவத்தினால் அவர் சுட்டு மேலே இருந்து விழுந்து இறந்தார். இந்த வரலாற்றை மறக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. ஆகவே கொடியை கட்டாயப்படுத்தாதீர்கள். ஆனால் இதனை வடக்கு மாகாண ஆளுநர், அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஆளுநர் அல்ல, அவர் சட்டத்தை வைத்துக் கொண்டு மாகாண சபையை இயங்க விடாமல் தடுக்கின்ற ஒரு நபர். இவர் அதற்காக முனைகிறாரே தவிர சரியான நியாயங்களை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. நான் நினைக்கிறேன், பாருங்கள், நாங்கள் ஒரு கொடியை ஏற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்கள். ஆனால் எத்தனை மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவம் சப்பாத்தோடு நிற்கிறது. எத்தனை துயிலும் இல்லங்கள் தன்னுடைய பிள்ளைகளை தெரிவால் செல்லுகின்ற தாயும் தந்தையும், என்னுடைய பிள்ளை புதைக்கப்பட்ட இடத்தில் இராணுவம் சப்பாத்துக்காலோடு உலக்கிக் கொண்டு நிற்கிற பொழுது தேசிய கொடி ஏற்ற அவனுக்கு மனம் வருமா? சிந்தியுங்கள் தயவு செய்து. நாங்கள் இதற்கு நல்லெண்ணங்களை உருவாக்க, நாங்கள் இதை கதைத்தால் இனவாதம் என்கிறீர்கள், நாங்கள் இந்த விடயத்தை சொன்னால் இனவாதம் பேசுவதாக கருதுகிறீர்கள். நாங்கள் நல்லெண்ணத்துக்காக எங்களுடைய தன்மானத்தை விட்டு, எங்களுடைய சுயமரியாதையை விட்டு நாங்கள் வாக்களித்தோம். அன்று இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் வாக்களித்தோம். எங்களுடைய தலைமை சம்பந்தனையா கேட்டதற்காகத்தான் நாங்கள் இந்த வாக்களித்தோம் என்பதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய சுயமரியாதை தன்மானம் இல்லை. எங்களுடைய மக்கள் ரோட்டிலே குந்திக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை காணவில்லை என்று. சிறையிலே கைதிகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காணிக்கு போக வேண்டியவன் தெருவிலே குந்திக் கொண்டிருக்கிறான். இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு வாக்களிக்கிறோம் என்றால், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு அமைதியை விரும்புகின்ற காரணத்தினால், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை விரும்புகின்ற காரணத்தால், இந்த நாட்டிலே ஒரு நீதி வேண்டும் என்ற காரணத்தினால், நாங்கள் எங்களுடைய சுயமரியாதையின் தன்மானத்தையும் இழந்து உங்கள் முன்னுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டு தேசிய கொடி ஒன்றுக்காக ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தால் அது நாடே ஒரு ஒரு மிகக்கூடிய அளவு துன்பத்துக்குள் சந்திக்கும் என்பதைத்தான் நான் மிக மிக ஒரு நிமிஷம். ஆகவே நான் குறிப்பிடுகிறேன், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாவல்குழியிலும் நாவல்குழியிலே ஒரு சிங்கள மகன் கூட இருக்கவில்லை. அங்கு ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. மாங்குளத்திலே பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. பூநகரிலே எத்தனை சிங்களவர்கள் இருந்தார்கள், ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. கர்நாட்டுக்கு அணியிலே இருந்த பிள்ளையார் கோயிலை இடித்துவிட்டு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டு சிங்கள கொடியை ஏத்தண்டால் ஒரு தமிழன் ஏற்றுவானா? முதல் நியாயத்துக்கு வாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாட்டிலே தன்மை நீங்கள் அணைத்து செல்ல தயாராகுங்கள். நீங்கள் அளவிலே கூடிய தேசிய இனம், நாங்கள் அளவிலே குறைந்த தேசிய இனம். எங்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய மக்கள் தந்த ஆணையை, எங்களுடைய மக்கள் தந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு அணைத்து செல்லுங்கள். அதற்காக கட்டாயப்படுத்தாதீர்கள். நாங்கள் விரும்பி கொடியேற்றுகின்ற காலத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.